புதுக்கோட்டை சாத்தனூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயி திரு சி சுப்பிரமணியன் அவர்கள் கரும்பு சாகுபடியும் பொருளாதார முன்னேற்றமும் குறித்த பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் நமது சமூக செய்தியாளர் செல்வி அபிராமி அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கம்யூனிட்டி ரிப்போர்ட்டர் அபிராமி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாத்தனூர் கிராமம் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த சி சுப்பிரமணியம் அவர்களை பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவர் பார்த்தீங்கன்னா கரும்பு சாகுபடி பண்ணிகிட்ருக்காருங்க. அதை பற்றின உரையாடலை நம்ம இப்போ கேட்க போகிறோம். வாங்க, கேட்கலாமா? வணக்கம் ஐயா.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். என் பெயர் சுப்பிரமணியன். சாத்தனூர் கரும்பு விவசாயம் 40 வருடமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு 63 வயது ஆகிறது. ஏற்கனவே வந்துக்கிட்டு இந்த பொங்கல் கரும்புங்கிறத செங்கரும்புங்கிறத பயிர் செய்வோம். இப்போ வந்து ஒரு 40 வருஷமாக சக்கரை ஆலைக்கு கரும்புகளை பயிர் செய்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். முன்னாடி சக்தி, இஐடி பாரி, இப்போ வந்து கோத்தாரிக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். இந்த கரும்பு விவசாயம் வந்து பணப்பயிர்னு சொல்லுவாங்க. பணப்பயிர் எல்லாமே பணப்பயிர் தான். கரும்பு, பருத்தி, கடலை, இது எல்லாமே பணப்பயிர் தான். ஆனால் விவசாயி ரொம்ப நசுங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கு வந்து தின கூலி வேலை பார்க்குறவங்களுக்கு அதிகமான கூலி, உரங்கள், மற்ற எல்லா விலைகளுமே ஏறி போயிடுச்சு. ஆனால் சரியான விலை கிடைப்பதில்லை விவசாயம் பண்ணுறதுக்கு. அதனால் எங்களுக்கு அரசாங்கம் விவசாயிகளை சரியான விலைகள், எல்லா நெல், கடலை, கரும்பு எல்லாத்துக்கும் சரியான விலைகள் கிடச்சிச்சுனாக்க விவசாயம் நல்லா இருப்பான். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் 10,000 ரூபா செலவு பண்ணோம் அப்படின்னா அந்த 10,000 ரூபா எடுக்க முடியாத சூழ்நிலையில் விவசாயம் இருக்குது. எங்கள் ஊரில் 1/4 பேர் 1/4 கரும்பு பயிர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 2 விவசாயிகள் மட்டும்தான் நாங்கள் கரும்பு பயிர் செய்கிறவங்க. ஏன்னாக்க சரியான விலை இல்லை. அந்த சூழ்நிலை ஆட்கள் கிடைக்கிறதும் பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருந்துக்கிட்டு இருக்கு.
நீங்கள் இப்போ வந்து பொங்கல் கரும்புலாம் பயிர் செஞ்சிட்ருக்கீங்க, அதோட செய்முறையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என் மக்களுக்காக.
அதாவது இந்த பொங்கல் கரும்பு பொங்கலுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லை. அது சார் எடுத்து ஜூஸுக்கும் இது பண்ணிக்குவாங்க. அது எந்த நாளும் கூட இப்போ பயிர் செய்கிற மாதிரி இருக்குது அதுக்கு. ஆனால் பொங்கல் கரும்பு அப்படின்னு அதுக்கு செங்கரும்புன்னு பேர். அது செய்முறைகள்னு கிட்டாக்க, அதாவது பார் வந்து 3 அடி பார் வெட்டி அதில் அந்த வாய்க்கால்களில் கரணைகள் போட்டு அதை பதிக்கணும். தண்ணி சீரான தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு பதிக்கணும். பதித்த பின்னாடி அடி உரம் விட்டு பதிக்கணும். பதித்த பின்னாடி 3 நாள் கழிச்சு அட்ரட்ராஃப் அப்படிங்கிற ஒரு களைக்கொல்லியை தெளித்தோம்னா களை அதிகமாக வராது. அப்புறம் சரியான, அதாவது உங்களுக்கு வாம் பயிர்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த வாம் பயிர் அப்படிங்கிறது காய்ச்சலும் பாய்ச்சலுமாக வரணும். ஃபஸ்ட்டு அதிகமான தண்ணி இருக்கக்கூடாது, காயவும் கூடாது. இதுதான் இது. அதுக்கு பின்னாடி கரும்பு கூடியோ வந்துச்சுனாக்க உரங்களை வச்சு திரும்ப அதை வந்து 2 பக்கமும் வெட்டி கட்டி, கரும்பு வளர்ந்த பின்னாடி வெட்டி கட்டி உரங்களை வச்சு வெட்டி கட்டி விட்டுருவோம். வெட்டி கட்டி அதுக்கு மேல் அதிகமான கொஞ்சம் தண்ணி, வெட்டி கட்டின பின்னாடி அதிகமான தண்ணி பாய்ச்ச வேண்டியதாக இருக்கும். அப்புறம் கரும்பு வளர்றது வரையும், அதாவது இந்த பொங்கல் சீசன்னாக்கா பொங்கல் சீசனுக்கு வர்ற மாதிரி வளர்ப்போம். வளர்த்து வர்ற வரையும் தோகை, முக்கியமாக தோகைகளை எடுத்து விடுறது முக்கியமான ஒரு இது. அதில் தோகை எடுத்து விட்டோம்னாக்காத்தான் இந்த கரும்பு நல்ல கருப்பு நிறமாக, நல்ல வளர்ந்து, நல்ல காற்றோட்டமாக வளர்ச்சி அடைஞ்சு நல்ல இதுவாக இருக்கும். அப்புறம் பொங்கலுக்கு இந்த கரும்பை வெட்டிட்டு போய் மார்க்கெட்டில் சந்தையில் வியாபாரம் பண்ணி பார்க்கலாம்.
1 ஏக்கருக்கு நீங்கள் எவ்வளோ முதலீடு செய்கிறீங்க, அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது ஐயா?
எங்களுக்கு கரும்பு பயிர் செய்கிறதுக்கு தோராயமாக 1 ஏக்கருக்கு 50,000-60,000 ரூபா வரையும் செலவு வரும். அதை மார்க்கெட் நல்லா இருந்துச்சுன்னா 80,000 ரூபா வந்து 1,00,000 ரூபா வரையும் கரும்பு விற்க முடியும். நாங்கள் மொத்தமாக அப்படியே நாங்கள் போய் விற்க முடியாது. அப்படியே குத்தகையாக வியாபாரிகள் வந்து குத்தகையாக வாங்கிடுவாங்க. அதனால் நாங்கள் தோட்டத்திலே நாங்கள் வித்துடுறது தான், இதுதான் எங்களுடைய பழக்கம். அதனால் நல்ல மார்க்கெட் இருந்துச்சுன்னா, விலை இருந்துச்சுன்னா 80,000-1,00,000 ரூபா வரையும் கிடைக்கும்.
இயற்கை உரத்துக்கும் செயற்கை உரத்துக்கும் என்னங்க வித்தியாசம்? அதில் நீங்கள் எது பயன்படுத்திட்டு இருக்கீங்க இப்போ?
இயற்கை உரம் அப்படிங்கிறது தொழு உரம் தான். நாங்கள் கிராமங்களில் முன்னாடியெல்லாம் ஆடு மாடுகள்லாம் வீட்டுக்கு வீடு அதிகமாக வளர்ப்போம், அதிகமாக இருந்துச்சு. இன்றைக்கு உள்ள கால சூழ்நிலையிலெல்லாம் ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சுக்கிறதே பெரிய விஷயமாக இருக்குது. அதனால் தொழு உரம் கிடைக்கிறது பெரிய இது இப்போ இருக்குது எங்களுக்கு. அதனால் நாங்கள் வந்து ரசாயன உரங்களை மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். காம்ப்ளெக்ஸு, முக்கியமாக பொட்டாஸ் அதிகமாக சேர்த்துக்கணும், டிஏபி, யூரியா, இந்த மாதிரி உரங்களை தான் நாங்கள் சேர்த்துக்கிறோம். பூச்சிகள் வந்தாக்க மருந்தடிப்போம், அதுதான் கணுப்புழுகள் வரும் அதுக்காக மருந்தடிக்கிறது. எல்லாமே வந்து செயற்கையான இதுகளை நாங்கள் வந்து இது பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோன்ற வந்து இயற்கையான இதுகளில் எதுவும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ரொம்ப கம்மி தான். இந்த கரும்பு விவசாயத்தை பொறுத்தளவில் மற்ற பயிர்களுக்கு பண்ணலாம்.
கரும்பு விவசாயம் பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு?
நாங்கள் வந்து முன்னோர்கள் காலத்துலேருந்து விவசாய குடும்பம், எங்கள் குடும்பம் எப்போதுமே நிலங்கள் எங்களுக்கு இருக்கும். எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா அப்படின்னு முன்னோர்கள் காலத்துலேருந்து விவசாய தொழிலை தான் மேற்கொண்டு இருக்கிறான். எங்கள் அப்பா காலத்துலேருந்து கரும்பு விவசாயம். நான் ஒரு 23 வயசுலேருந்து, இப்போ எனக்கு 63 வயசுங்கும்போது ஒரு 40 வருஷமாக நான் இருக்கேன். 23 வருஷத்துலேருந்து குடும்பத்தினுடைய பொறுப்பெடுத்துட்டு இந்த கரும்பு பயிர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இன்று வரையும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயா, ஆடு மாடெல்லாம் அழிஞ்சிட்டு வருது, அதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயா?
ஆடு மாடுலாம் வளர்க்க முடியாத காரணம் சூழல் தான் எங்களை பொறுத்தளவில். முன்னோர்கள் காலத்துல எல்லாம் அதிகமான படிப்பு கிடையாது. கிராமங்களில் ஆட்டு மாட்டை வளர்த்துக்கிட்டு அதுதான் வந்து சீவனாசத்துக்கு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாருமே படிச்சுட்டு வெளியில் வேலைக்கு போகிறதுனால கிராமத்தில் விவசாய வேலைக்கும் ஆள் கிடைக்கல. அது மாதிரி ஆடு மாடு வந்து அதை பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கும் ஆட்கள் இல்லை. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஆட்கள் இல்லை. தொழில் துறைன்னு போயிட்டு இருக்கிறதுனால மற்ற தொழில்களுக்கு போனதுனால விவசாய தொழில் ரொம்ப நசுங்கிக்கிட்டு சேத்துல இறங்கி வேலை பார்க்குறதுன்னா ஈஸியான விஷயம் இல்லை, எல்லாரும் பார்க்க முடியாது.
இந்த விவசாயத்தை வந்து நீங்கள் மட்டும் தனியால் பண்ணிட்டு இருக்கீங்களா ஐயா, இல்லை உங்கள் குடும்பத்தில் யாராச்சும் உதவி பண்ணுறாங்களா ஐயா?
குடும்பத்தில் என் மனைவியோட முன்னெல்லாம் எங்கள் அப்பா, எங்கள் அப்பாவுக்கு பின்னாடி, எங்கள் அப்பாவுக்கு பின்னாடி என் மனைவி உதவியாக இருந்தாங்க. இப்போ அவங்க காலமாயிட்டாங்க, அதனால் நான் மட்டும்தான் செய்கிறேன். தினக்கூலி ஆட்களை வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு ட்ரிப்பும் பண்ண வேண்டியது இருக்குது. அது சரியான முறையில் கிடைக்காததுனால தான் நான் திரும்பவும் அதை தான் சொல்கிறேன். சரியான ஆட்கள் கிடைக்காததுனால தான் அந்த குறிப்பிட்ட டயத்தில் எந்தெந்த பருவத்தில் என்னென்ன செய்யணுங்கிறது செய்ய முடியாமல் போயிடுது. தனியாலாம் பண்ணுறது, விவசாயம் பண்ணுறது ரொம்ப சிரமமான இது தான். ஆட்கள்லாம் இப்போ வந்து விவசாய வேலைனாவே வரமாட்டேங்கிறாங்க. காசு கொடுத்தாலும் விவசாய வேலைக்கு ஆட்கள் கிடைக்கிறது ரொம்ப அரிதாக இருக்கிறது. அதனால் விவசாயம் பாதிச்சுக்கிட்டு தான் இருக்குது. முக்கால்வாசி நிலங்கள் வந்து இப்போ தரிசாக தான் இருக்கு கிடக்கு. ரொம்ப சிரமப்பட்டு தான் நாங்கள் விவசாயம் செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்போ ஆட்களும் கம்மியாக, வீட்டில் இருந்துக்கிட்டும் உதவிக்கு ஆட்கள் வர்றதுக்கு இல்லை. என்னுடைய பையங்கள்லாம் வந்துக்கிட்டு வெளியில் போய் வெளிநாடு, வெளியூர் இப்படி போயிட்டதுனால இனிமேல் பின்னாடி வந்து யார் விவசாயம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது என்னை பொறுத்தளவில். அப்படி தான் தெரியுது, யார் விவசாயம் பண்ண போகிறாக இனிமேல் அப்படிங்கிறது தான் இருக்குது.
கரும்பை தவிர்த்து நீங்கள் என்னென்ன சாகுபடி எல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க?
விவசாயனாவே எல்லா பயிர்களையுமே செய்வோம், கால சூழ்நிலைக்கு ஏற்றாத மாதிரி. இப்போ வந்து எங்கள் ஊரில் பெரும்பகுதி நாங்கள் இப்போ விவசாய நிலங்கள் பூராமே சதுப்பு நிலங்கள் தான். அதிகமாக தண்ணி இருக்கக்கூடியது குளத்தினுடைய கண்மாயினுடைய பாசனப்பகுதி இருந்தான். அதனால் வந்துக்கிட்டு அந்த நெல் மட்டும்தான், அந்த அதிகமாக தண்ணி வரும்போது நெல் மட்டும்தான் பயிர் செய்ய முடியும். கரும்பு முன்னாடியே செஞ்சிருவோம். கடலை, பருத்தி இதெல்லாம் குறுகிய கால பயிர்கள், 4 மாதம், 5 மாதம், 6 மாதம் வரையும் தான் ஓடும். கடலை எடுத்துக்கிட்டாக்க 4 மாதத்துக்குள்ளே வந்துடும். பருத்தி எடுத்துக்கிட்டால் மழை காலத்தில் ஒன்றும் பண்ண முடியாது இங்கே, அதனால் அதெல்லாம் அழிச்சிருவோம் பண்ணிடுவோம். மாதிரி கடலை, பருத்தி, தோட்டப்பயிர்களாக இருக்கிறத மிளகாய், கத்திரி, இப்போ கூட மிளகாய், கத்திரி இதெல்லாம் வச்சுருக்கிறோம். இந்த நாளையில் வச்சுக்குவோம். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த காலங்களில் மழை இல்லாத டைங்களில் இதை வச்சுக்குவோம். இந்த தோட்டப்பயிர்களை செஞ்சுக்குவோம். மற்றபடி நெல் தான் அதிகமாக, நெல், கரும்பு. கரும்பு நீண்ட நாள் பயிர், 1 வருடம். அதனால் வந்து கரும்பை நாங்கள் முன்னாடியே செஞ்சதுனால அது சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி அறுவடை செய்கிறதுக்கு அந்த பக்கம் வரும்பொழுது பண்ணி காலம் செஞ்சுக்கலாம். இதெல்லாம் குறிப்பிட்ட டயத்தில் பண்ணி முடிச்சுக்குவோம். அது மாதிரி எல்லா பயிர்களுமே செய்கிறது வழக்கம்தான்.
இப்போ வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா மாடித்தோட்டம் வச்சுட்ருக்காங்க ஐயா. நீங்கள் வந்து நம்ம வந்து தரிசில் பண்ணிக்கிட்டுருக்கோம், அதை பற்றி நீங்கள் என்ன ஐயா நினைக்கிறீங்க?
மாடித்தோட்டம் வச்சுக்கிட்டு இருக்கங்கிறது நிலங்கள் இல்லாதவங்க வந்து மாடியில் வந்துக்கிட்டு அவங்கவுங்க சூழலுக்கு அந்த மாதிரி செய்யலாம். நாங்கள் தான் விவசாயம் பண்ண நிலங்களை வச்சுக்கிட்டு பல ஏக்கர் நிலங்களை வச்சுக்கிட்டு அந்த நிலத்தில் பயிர் செய்ய ஆட்கள் இல்லாததுனால பயிர் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகளில் இருக்குது. நாங்கள் மாடியில் தோட்டம் போடுறத பற்றி எங்களுக்கு அவ்வளோ ஒரு இது தெரியாது. நிலங்கள்லாம் தரிசு, பாதி நிலங்கள் தரிசு கிடக்குது, பாதி தான் பயிர் செய்கிற மாதிரி இருக்குது. ஆட்கள் இல்லாததுனால, ஆட்கள் பற்றாக்குறையினால் அது இப்படி இருக்குது எங்கள் சூழ்நிலைகள். நாங்கள் மாடி தோட்டம் போடுறத பற்றி நாங்கள் சிந்திக்கணுங்கிற நிலைமை எங்களுக்கு இல்லை.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரும்பை பார்த்தோன்னே அது நல்ல கரும்பு, சர்க்கரை அதிகமாக இருக்கும், இனிப்பு அதிகமாக இருக்கும்னு எப்படி ஐயா நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க?
கரும்பை பொறுத்தளவில் சர்க்கரை சத்து அதிகமாக வரணும்னாக்க அது நாள் வரணும். அப்போ தான் வந்து 12 மாதம் அப்படின்னாக்க 11 மாதம், 10 மாதத்துக்கு பின்னாடியே அது வந்துடும். அதுக்கு பின்னாடி 6 மாதம் நாங்கள் வந்து இந்த விதைக்கரும்புகள்லாம் வந்து வெட்டும் பொழுது அதெல்லாம் 6 மாதத்துக்குள்ளே வந்தால் தான் அது முளைப்பு திறன் வரும். அதனால் அந்த விதைக்கரனை வெட்டணும், விதைக்கரும்புகள்னுக்கிட்டு போகும்போது 6 மாதத்தில் வெட்டிடுவோம். மற்றபடி சர்க்கரை சத்து அதிகமாக வரணும், இனிப்பு அதிகமாக இருக்கணும் அப்படிங்கும் பொழுது குறைஞ்சது 10 மாதத்துக்கு மேலே 12 மாதம், 12-13 மாதம் கூட ஆயிடுது. அப்போ தான் அதிகமான சர்க்கரை சத்து அதில் வரும். இப்போ கரும்பு, பொங்கல் கரும்பு, இந்த செங்கரும்புன்னு சொல்கிற பொங்கல் கரும்பெல்லாம் வந்து கட்டாக கட்டி வச்சுக்கிட்டு இருப்பான். அது மொழி ஓட்டமாக இருக்கணும், மொழி ஓட்டமாக இருந்து நல்லா பச்சாப்பாக இருக்கும், அது கலரே மாறி இதுவாக இருக்கும். அது இல்லாமல் தண்ணி நீர் ஓட்டமாக நல்லா இருந்துச்சுனாக்க அதில் அதிகமாக சாறு இருக்கும். கடித்து இது பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு மெதுவாக இருக்குங்க்கும் நீர் சத்து அதிகமாக இருந்துச்சுன்னா. தண்ணி இல்லாமல் காஞ்சி போய் இருக்கிற கரும்புகளில் அவ்வளோவா கடிக்கவும் முடியாது, அது டேஸ்ட்டாகவும் இருக்கவும் இருக்காது. முக்கியமானது கரும்புக்கு அளவான தண்ணி வேணும், தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வராது, அடுக்கு மொழின்னு சொல்லுவாங்க. மொழி ஓட்டமாக இருக்கணும், அப்படி இருக்க கரும்பு தான் நல்லா பச்சாப்பா நல்லா இருக்கும்.
இந்த காலகட்ட இளைய தலைமுறைக்கும் மக்களுக்கும் நீங்கள் என்னங்க ஐயா சொல்ல விரும்புகிறீங்க?
இளைய தலைமுறைகள் விவசாயம், நம்ம நாட்டினுடைய விவசாயி நாட்டினுடைய முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம், நாங்களும் அப்படி தான் நினைக்கிறோம். எல்லாருக்கும் உணவு அளிப்போமா விவசாயி, விவசாயி நல்லா இருந்தால் தான் மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கலாம். மற்ற பணங்கள்லாம் இருக்கலாம், இருந்தாலும் கூட உணவு பணத்தை சாப்பிட்டுக்கிட்டுலாம் வாழ முடியாது, உணவுகளில் தான் சாப்பிட்டு தான் வாழ முடியும். அது உணவை கொடுக்குறவன் விவசாயி. இளைஞர்களெல்லாம் விவசாயத்தில் அதிகமாக அக்கறை உண்டு, அதுவனுடைய ஈடுபாடு வச்சுக்கிட்டு இருக்கணும். படித்திருந்தாலும் கூட, படித்து பட்டம் வாங்கியிருந்தாலும் கூட விவசாயத்தில் இளைஞர்கள் இது பண்ணால் தான் விவசாயம் வளரும். ஒன்று, அரசாங்கம் அதுக்கு தகுந்த மாதிரி உருவாக்கணும், நல்ல விலை கிடைக்கணும். அப்படி இருந்தால் இருக்கிற விவசாயிகள் அந்த தொடர்ந்து விவசாயம் செய்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வரும். காலமெல்லாம் நஷ்டப்பட்டுட்டு கடனை வாங்கி சரியான விவசாயிகள் மற்ற எல்லாருக்கும் உணவு அளிச்சுட்டு அவன் சரியான சாப்பாடு கிடைப்பதில்லை. அப்படி தான் இருக்கும் உண்மையான ஒரு விவசாயினுடைய நிலைமை, அப்படி தான் இருக்குது நிலவரம். அதனால் வந்துக்கிட்டு முக்கியமாக அரசாங்கம் நல்ல முறையில் விவசாயிகளை கவனித்தா விலை கிடச்சி ஒரு நல்ல ஒரு வழியில் காட்டினாங்கனாக்க விவசாயம் வளரும். இளைஞர்களும் அதிகமாக அந்த இதுலேருந்து அதிகமான லாபம் கிடைக்குது அப்படின்னாக்க இளைஞர்களும் வருவாங்க, இளைய தலைமுறைகளும் வரும் அப்படிங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இதுக்கு காரணம் அரசாங்கம் தான் பார்க்கணும்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு உங்கள் பொங்கல் வாழ்த்தை சொல்லிடுங்க ஐயா.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு எனது இனிமையான பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துனா விவசாயி வளர்றதுக்கு வழிவகை செய்யணும்.
நன்றி ஐயா. புதுகை பண்பலையில் இன்னும் எண்ணற்ற சாதனையாளர்களை அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கம்யூனிட்டி ரிப்போர்ட்டர் அபிராமி. நன்றி நேயர்களே.
நேயர்களே, இதுவரை கரும்பு சாகுபடியும் பொருளாதார முன்னேற்றமும் குறித்து புதுக்கோட்டை சாத்தனூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி திரு சி சுப்பிரமணியன் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 5 என்ற எண்ணிலும், புதுகை FM91.gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.